ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல். நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்குது கதை போமா வித் கார்த்திக்.
கதை போமா, கதை போமா, கதை போமா, உண்டாக நீயும் நான் கதை போமா, கதை போமா, கதை போமா, நீ பேச பேச காயம்.
குரலை கேட்டோன்னே தெரிஞ்சிருக்கும், ஹவ் பீன் குவைட் அன்வெல் ஃபார் ஃபியூ டேஸ். ஸோ உடம்பும் சரியில்லை, மனசும் சரியில்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இதுதானே ரைட் டைம் டு மேக் அன் எபிசோடு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கவிதைகள் வாசிக்கலாம் எப்பயும் போல தான். ஸோ ஆஃப் லேட் நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை தெரியும், அண்ட் அதையே திரும்ப திரும்ப சொல்ல நான் விரும்பலை. டியூ டு மெனி ரீசன், நிறைய காரணங்கள் இருக்குது அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ப்ராப்பராக பண்ண முடியாமல் போகிறதுக்கு. என்னால் அந்த சாதியை அழித்தொழிக்கும் வழி, அந்த சீரீஸே என்னால் முழுமையாக நிறைவேற்ற முடியுமா அப்படின்றதே எனக்கு தெரியலை. ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் கவிதைகள் என்றைக்குமே வந்து என்னுடைய மனசை என்ன பர்சனலி நிறைய இடத்துல வந்து சரி செய்கிறதுனால, மடைமாற்றுறதுனால, அது போலவே நிறையா பேருக்கும் அது நிகழ்த்துது அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி இன்றைக்கி என்றைக்கும் போல தேவதேவனின் கவிதைகள் என்னுடைய பேராசானாக, என்னுடைய பெருந்தகப்பனாக நான் கருதுகிற வண்ணதாசன், தேவதேவன் இவர்களுடைய கவிதைகளை வாசிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். பட் டப்புன்னு முத்துராசா அண்ணனுடைய இந்த நான்கு புத்தகங்களும் வரிசையாக நான் என்னுடைய புத்தக அலமாரியில் அடுக்கி வச்சுருந்தேன். தப்புனா அதையே என் கண்ணுக்கு என்ன எடுத்து வாசிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பல வருஷமாக, கடந்த 2-3 வருஷமாகவே முத்துராசா அண்ணனின் எல்லா படைப்புகளையுமே வாசிச்சுட்டு தான் இருக்கேன். பிடிமண்ணில் தொடங்கி பிடிமண், நீர்ச்சொழி, அப்புறம் ஈத்து. ஸோ இந்த வருஷம் கழுமரம் வந்திருக்கு. கழுமரம் நான் இன்னும் தொடக்கூட இல்லை, இன்னும் வாசிக்கலை. ஸோ அதனால் எல்லாருமே இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்கள்ல, எடுத்தோன்னே அன்பாக்சிங் வீடியோ அப்படிங்கிற மாதிரி, கழுமரத்துடைய ஒரு அன்பாக்சிங் ஃபஸ்ட் லுக் அந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டாக இது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வெரி ஃபியூ, எல்லாத்தையும் நான் வாசிக்க போகிறதில்லை, அதில் வெரி ஃபியூ சும்மா ரேண்டமாக எடுக்கிறேன், வாசிக்கலாம். ஒரு 1-2 கவிதைகள், 2-3 கவிதைகள் வாசிக்கலாம், கேட்கலாம். அதன் பிறகு நான் வாசித்த கவிதைகளில் வந்து பேசலாம். இது மிக நிச்சயமாக கேட்கக்கூடிய உங்களுக்கு வந்து முத்துராசா அண்ணனின் அனைத்து படைப்புகளையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு சின்ன உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ முதல்ல முத்துராசா அண்ணனின், நான் முத்துராசா அண்ணன் முத்துராசா அண்ணன்னு சொல்லோன்னே என்னடா ஆய்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஈஸ் குவைட் க்ளோஸ் டு மீ. நான் வந்து அவனுடைய அதே மாதிரி அவன் இவன் பயன்படுத்தினா அதை மரியாதை குறைவாக நினைக்க வேண்டாம். அவன் ஈஸ் பர்சனல் டு மீ. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான அட்ரெஸிங் வரலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அவன் இவன் சொன்னாலும் அவன் வாங்க போங்கன்னுவான். அது ப்ராபப்ளி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வாசகனுக்கும் ஒரு தீவிர வாசகனுக்கும் ஒரு அந்த எழுத்தாளனுக்குமான ஒரு உறவாக தான் நான் நினைக்கிறேன். அதான் இவனுக்கா எனக்கு முத்துராசன் அண்ணன் எவ்வளோ பர்சனலுங்கிறதுனால நான் அவனை அவன் இவன் கூப்பிட்டுக்கிறேன். அவன் என்ன எப்படி வேணால் கூப்பிட்டுக்கிட்டோம். பட் யா, முத்துராசா அண்ணனின் பிடிமண் வந்து முதல் தொகுப்பு. அவனுடைய எல்லா தொகுப்புகளுமே பார்த்திங்கன்னா சால்ட் பதிப்பகத்தில் தான் வெளியிடுறாங்க. சால்ட்டும் தன்னரமும் இணைந்து செய்கிறாங்க. சால்ட் பதிப்பகம் ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஒரு வேலையை இங்கே தற்கால இலக்கிய வழியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இலக்கிய குரங்களில் கூட வந்து சால்ட்டுடைய எல்லா எழுத்தாளர்களையும், சால்ட் இந்த வருஷம் பதிப்பிச்சிருக்க எல்லா புத்தகங்களின் எழுத்தாளர்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி கூட டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ முக்கியமான படைப்பாளிகளை, தற்கால படைப்பாளிகளை சால்ட் வந்து முன்னிறுத்திக்கிட்டே இருக்குது எல்லா வருஷமும். அதுவும் இந்த வருஷம் இந்த புத்தக கண்காட்சியோட ரியல் ரெபலியன்ஸ் ஒரு 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 மிக முக்கியமான அரசியலின் குறியீடாக இந்த வருஷம் அவங்க நிறைய விஷயம் பண்ணாங்க. அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்டால் கொடுக்க மறுக்கப்பட்டுச்சு. அது பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அது வந்து நியாயமான காரணங்கள் இல்லை என்பதனால் சால்ட் பதிப்பகத்தின் ஃபவுண்டர் அவர் அண்ணன் நரன் அண்ணன் வந்து எல்லா எழுத்தாளர்களோடையும் சேர்ந்து அதாவது வந்து பிளாட்ஃபார்மில் அந்த புத்தக கண்காட்சிக்கு போகிற வழியில் ஒரு பிளாட்ஃபார்மில் ஜமக்காலத்தை விரித்து சால்ட் பதிப்பகம் வந்து உப்பு சத்தியாகிரகம் என்பது போல் பேருக்கேற்றா போலேயே ஒரு 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 சத்தியாகிரகம் போல் நிகழ்த்தினாங்க. தன்னுடைய புத்தகங்களிலும் எழுத்தாளர்களும் அங்கே அமர்ந்து அதை வந்து காட்சிப்படுத்தினாங்க. அது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாகவும் மாறிச்சு. ஸோ ஒரு கெட்டதுலேயும் நல்லது போல் ஒரு நல்ல விஷயம் நிகழ்ந்துச்சு. இந்த ஒரு ரெபலியன்ஸாக இந்த புக் ஃபேரில் அறியப்பட்ட மிக முக்கியமான பதிப்பகம் சால்ட். ஸோ சால்ட்டுடைய எல்லா புத்தகங்களையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானே மிக குறைவாக நரணண்ணனின் புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன், முத்துராசானனின் புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன், சாதுரை அண்ணனின் புத்தகங்களை வாசிச்சிருக்கேன். சாதுரை அண்ணனுடைய மத்தி வாசிச்சிருக்கேன். மத்தி வாஸ் ஒன் பிரில்லியண்ட் ஒரு ஒரு போயம்ஸ் நிறைஞ்ச ஒரு ஒரு புத்தகம். அதுக்கு பிறகு அண்ணன் சங்காயம்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க, அதை நான் வாசித்ததில்லை, வாசிக்கணும். இந்த வருஷம் தீடைன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, சிறுகதை தொகுப்பு, அது வாங்கியிருக்கேன், அது வாசிப்பேன். அதையும் இது போல் ஒரு சின்ன பாட்காஸ்ட் பண்ணுறதுன்னா ட்ரை பண்ணலாம். இன் கம்மிங் டேஸ் நான் ட்ரை பண்ணுறேன். முதல்ல இவ்வளோ பெரிய லென்த்தான இது ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, சால்ட் பதிப்பகம் ரொம்பவும் முக்கியமான ஒரு வேலையை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நீங்கள் கேட்க போகிற ஒரு 100 பேர் 200 பேர்னால் கூட அதில் ஒரு 5 பேராச்சும் இந்த புத்தகத்தை வாங்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ முதல்ல முத்துராசானனுடைய கழுமரத்துடைய ஒரு சின்ன அன்பாக்சிங் மாதிரி பார்த்துருவோமா? ஸோ யா, முத்துராசானன் கழுமரம். கழுமரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய அந்த என்றைக்குமே சால்ட் பதிப்பகத்துடைய அட்டை வடிவம் புத்தகத்துடைய வடிவம் வந்து ரொம்பவும் நேர்த்தியாக இருக்கும், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். எப்போவுமே முத்துராசானன் புத்தகங்களுக்கான முகப்பு அட்டைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் பாலசுப்ரமணியமா, ஐ எம் நாட் வெரி ஷுவர், ஸ்ரீதர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருத்த ஸ்ரீ அப்படின்னு நினைக்கிறேன், சம்திங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவருடைய ரொம்ப நுட்பமான புகைப்படங்களை தான் வந்து முகப்பு அட்டையாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதுபோல் ஒரு அருமையான ஒரு முகப்பு அட்டையுடன் இந்த புத்தகம் காட்சிப்படுத்துகிறாங்க. ஸோ கழுமரம், கழுமரத்துடைய ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும் அவங்களுடைய புத்தக டிசைனே. மகள் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கா, சரி ஓகே. இந்த புத்தகம் வந்து அண்ணன் பிளாட்ஃபார்மில் அண்ணகிட்ட எடுத்துக்கொண்டு போய் வானவில்லோடு தான் நான் போயிருந்தேன். போனப்போ வானவில்லோடு போயிட்டு அண்ணன்கிட்ட, அண்ணன் இதுக்கு எனக்கு கையெழுத்து போட்டு கொடு, இந்த புத்தகத்தில் உடைய கையொப்பம் இருக்கணும்னோடனே அண்ணன் வந்து அன்பின் வானவில்லுக்கு அன்புடன் முத்துராசாகுமார், ஜனவரி 22, 2023 YMCA நடைபாதை அப்படின்னு எழுதியிருக்கான். நடைபாதை நாயகர்கள். ஸோ ஓகே, இந்த புத்தகம் வந்து யாருக்கெல்லாம் சமர்ப்பணம் என்பது போல் தழுகை. காணியற்ற விவசாய கூலிகளுக்கும், தாவரங்களின் பச்சை ஈரம் மணக்கும் பண்ணருவாள்களுக்கும், கிருத்திக்கும் அப்படின்னு எழுதியிருக்கான். ஸோ ஓகே, கழுமரம். கழுமரம் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு குறியீடு. அது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க இனிஷியல் இதுலேயே. ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கழுமரம் என்பது பார்த்திங்கன்னா எதனுடைய குறியீடு அப்படின்னா, சைவர்கள் சமணர்களை கழுவேற்றின ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனோட உச்சம். அதெல்லாம் ஒரு ரிலீஜியஸ் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மிகப்பெரிய வைலன்ஸ் அது. கழுவேற்றது அப்படின்னா ஒரு ஒரு மரம் மரத்துடைய ஒரு கூர்மையாக அதை வந்து கழுமரம்ங்கிறது ஒரு கூர்மையான பகுதி அவ்வளோ ஷார்ப்பாக அதை வந்து மரத்தை சீவி ஒரு 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 இடத்துல நட்டு அதன் மேல் அந்த மனிதர்களை வந்து கழுவேற்றுவாங்க. அதாவது ஆசன வாயுவை வந்து அப்படியே அதில் பிளேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதனுடைய உடல் அப்படியே சொருகி அவன் வாய் வழியாக அந்த தலை அதாவது கபாலம் வந்து உடைஞ்சு அவன் சாகிற மாதிரியான ரொம்பவும் மோஸ்ட் வைலண்ட் மெத்தட் ஆஃப் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் கழுமரம் கழுவேற்றுவது அப்படிம்பாங்க. ஸோ அதுபோல் தமிழகத்தில் அதுவும் தென்பகுதிகளில் தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்களில் அதுபோன்று பல பல பேரை மிகவும் மோசமாக கொலை செய்த கழுமரங்கள் இன்றும் இருக்கிறது. அந்த கழுமரங்களெல்லாம் கழுமரங்கள் எல்லாம் இன்று ஒரு நாட்டார் தெய்வ வழிபாடின் ஒரு குறியீடாகவும் இருக்குது. ஸோ கழுமரம்னா என்ன அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ ஓகே, முதல் கவிதையை வாசிச்சு பார்க்கறேன். சாணி மொழுகப்பட்ட சொலகின் மேடு பள்ளங்களாக முடையப்பட்டுள்ளது உயிர். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இதுபோல் ஒன்று ரெண்டு கவிதைகளை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு அது என்ன செய்யுது என்ன நிகழ்த்துதுன்னு பார்ப்போம். ஓகே. சிலுவை மாதிரி விரித்த தோள்பட்டைகளுடன் நடப்பட்டது வெளிக்கிக் காட்டின் எட்டடி கழுமரம். அடியில் மலமுக்கும் வாடிக்கை புகைக்கிழவன் தனது மூதாதை உச்சிக்குள் இறங்கிய சித்திரத்தை யோசித்து யோசித்து பாதிச்சுருட்டின் கெட்டிக்கங்கை மர உடல் வலிக்க அணைக்கிறான். நான் சொன்னேன்ல, நான் ஒரு ஒரு சின்ன அது கழுவேற்றுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ், அது என்ன மாதிரி நிகழும்னு நான் சொன்னேன்ல, அதை வந்து ஒரு ஒரு அதை காட்சிப்படுத்துகிறான்ல, அதுதான் இந்த கவிதை. அதை சிலுவை மாதிரி விரித்த தோள்பட்டைகளுடன் நடப்பட்டது வெளிக்கிக் காட்டின் எட்டடி கழுமரம். அடியில் மலமுக்கும் வாடிக்கை புகைக்கிழவன் தனது மூதாதை உச்சிக்குள் இறங்கிய சித்திரத்தை யோசித்து யோசித்து பாதிச்சுருட்டின் கெட்டிக்கங்கை மர உடல் வலிக்க அணைக்கிறான். விடுதலை. அநாதை சவமான கனமற்ற முதியவளை மொட்டைப்பாடை கட்டி அநாதை சவமான கனமற்ற முதியவளை மொட்டைப்பாடை கட்டி சுடுகாட்டில் தூக்கி போட்டனர். துணைப்பிணமாய் போனது காகித குறிப்புகள் மட்டுமே. உச்சி ராத்திரியில் அடுக்கி ஒடுங்கி படுக்காத விரை சவத்தை நற்போதையில் வேலியில் எரிந்துவிட்டு எடுத்து வைத்த காகிதத்தில் தள்ளாடும் எழுத்துக்களை வாசிக்க தொடங்கினேன். உழுதுட்டு வந்தவளை ஒட்டு துணியில் வச்சு பதம் பார்த்தான். உழுதுட்டு வந்தவளை ஒட்டு துணியில் வச்சு பதம் பார்த்தான். உழுதுட்டு வந்தவளை ஒட்டு துணியில் வச்சு பதம் பார்த்தான் என்பதே அனைத்திலும் எழுதியிருந்தது. வேலியில் கதம்பமாக தொங்கியவளை புதுத்தீக்குள் முக்கி மெது சாம்பலாக்கி காற்றிடம் ஒப்படைத்தேன். பேதலிப்பாடல். சித்திரும்புகளை மேய்ச்சலுக்கு ஓட்டுகிறாள். பல நாள் மூதேவியை தாங்கினவங்க ஒரு நாள் சீதேவியை தாங்க மாட்டாங்கன அடர்மலை கூர்வைகளை தூத்துபவர்களை திட்டி தொழிக்கிறாள். மாண்டவர்களை நடுகள்ளுக்கிடையில் தோண்டுகிறாள். தனது கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவே தானிய குழுமையை வணைகிறாள். துரட்டியால் நிலங்கீறி விளையாடுகையில் பெருக்கி எடுத்த பழங்காசுகளுக்கு கீத்து மாங்காய் கேட்கிறாள். தானாய் நெற்றுடைந்து மிதக்கும் இளவம் பஞ்சுகளை தரைக்கிறங்காது பிடித்து விடாய் உதிரத்தில் செகப்பாக்கி பறக்க விடுகிறாள். எல்லை தெய்வங்களுக்கு சாட்டிய கோடி துணிகளை அவிழ்த்து தனக்கு சுற்றுகிறாள். எல்லை தெய்வங்களுக்கு சாட்டிய கோடி துணிகளை அவிழ்த்து தனக்கு சுற்றுகிறாள். சூரியகாந்தி காட்டுக்குள் கிளிகளை அரட்டும் நைந்த பொம்மையுடன் வெத்தாக புணர்கிறாள். துரோகமிழைத்த கணவன் இவள் உக்கிரமாய் பேதலிக்க மடப்புறத்தில் காசு வெட்டினான் என்பது சனப்புரணியின் கதை பாடல். டூ மச் டு ஹேண்டில். இது வந்து அந்த அந்த மண்ணுக்கே உரித்தான கதைகளை வந்து கவிதைகளாக்குறது அப்படிங்கிற ஒரு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அது வந்து பயங்கரம். அது அது ரொம்ப சுலபமான ஒரு ஒரு இடம் கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரி கவிதைகளை வந்து இதுவரை யாரும் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் வாசித்ததில்லை ரொம்ப, ஸோ அதனால் என்னால் அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனால் நான் முதன்முறையாக இந்த உலகத்தை, இந்த மாதிரியான உலகத்தை கவிதைகளின் வழியாக நான் முதல் முறையாக பார்க்குறது முத்துராசா அண்ணன் கவிதைகள் வழியாகத்தான். இவ்வளவு டீப்பாக, இவ்வளவு டார்க்காக, இவ்வளவு ராவாக வந்து என்னால் வந்து நான் பார்த்ததில்லை. நான் அதனால தான் எனக்கு நான் கொண்டாடி தீர்க்கிற ஒரு மிக முக்கியமான தற்கால கவிஞன் வந்து முத்துராசா தான். ஊருணி ஊர்ந்திடும் தொத்தல் பயலென சொல்லி ஆட்டையில் சேர்ப்பதில்லை என்னை. ஊர்ந்திடும் தொத்தல் பயலென சொல்லி ஆட்டையில் சேர்ப்பதில்லை என்னை. சினை குட்டிகளோடு ஈத்தில் மறித்த நாயின் கண்களால் எனது கொழுந்திலை கால்களை பார்ப்பேன். அவற்றை நீவிடுவது அல்லியூருணி மட்டுமே. சுனைகள் மூடப்பட்டு கொலையுண்ட ஊரணியின் சவத்தை பீர்க்கங்கூடால் தேய்த்து உசுப்புகிறேன். முன்னொரு நாளில் செய்த சுருக்கு கண்ணியில் சிக்கியுள்ளது தைலாங்குருவி. ஊரணிதான் குருவி ரூபத்தில் கழு திருகி கால்கள் உதர செத்து காட்டுகிறது. நாக்கருந்த கோயில்மணி கொத்தாய் கிடக்கிறேன். நாக்கருந்த கோயில்மணி கொத்தாய் கிடக்கிறேன். புரியுதா? கோயில்மணியோட அந்த 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 நா, அது அது வந்து அந்த பெல் சத்தம் கேட்குதுல்ல, அது அந்த நாவு தானே. அது கோயில்மணியுடைய நா அருந்த கொத்தாய் கிடக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அழியாமல் இருக்கும் உனக்கு மட்டும்தான் நடந்த உண்மைகள் தெரியும். அழியாமல் இருக்கும் உனக்கு மட்டும்தான் நடந்த உண்மைகள் தெரியும். சொல் தீவினைகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு எல்லா புச்சுகளுக்கும் பொதுவல்லவா? பொதுவா இல்லை, அப்ராணி புச்சுகளை மட்டும் உன் தலையின் வழி இறக்குவார்களா? எனது கேள்விகளுக்கு தப்பித்து நகரும் கழுமரத்தின் கழுத்தில் கொச்சக்கயிரால் உருவாஞ்சுருக்கிட்டு முளைப்பாரி தளிரில் பிடியை கட்டுகிறேன். புரியுதா? தீவினைகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு எல்லா பொச்சுகளுக்கும் பொதுவா? பொச்சுனா என்னன்னு தெரியுமா? முதல்ல பொச்சுனா பம், சூத்து, சூத்துன்னு சொல்லுவோம், குண்டின்னு சொல்லுவோம்ல. அந் சில பகுதிகளில் பொச்சுன்னு சொல்லுவாங்க. தீவினைகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு எல்லா பொச்சுகளுக்கும் பொதுவா இல்லை, அப்ராணி பொச்சுகளை மட்டும் உன் தலையின் வழி இறக்குவார்களா? இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா வரலாறு நெடுக கழுமரம் யாரை கழுமரத்தில் ஏற்றிருக்கிறார்கள் என்றால், நியாயத்தின் பக்கம் நின்றவர்கள், சமத்துவத்தின் பக்கம் நின்றவர்கள், உண்மையின் பக்கம் நின்றவர்கள், இன்னசென்ஸ், அப்ராணிகள். இவர்கள்தான் கழுவேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாறு. வரலாறு நெடுக ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் வரலாறு நெடுக நியாயங்கள், தீர்ப்புகள், நீதிகள் எல்லாம் இப்படி அநீதிகளாகவே தான் நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா கவிதைகள் இருக்குது. ஸோ கழுமரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு ஓரளவு ஒரு 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 ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு இந்த இதுலேருந்து இன்னும் ஒரு கவிதை வாசிக்கலாமான்னு பார்க்குறேன். 1 மினிட். வெறி அருள் அருளேறிய கடியில் துண்டமாக உள்ள சேவலுக்கு அரிசி அள்ளி வைக்கிறாள் பட்டுச்சிறுமி. அருளேறிய கடியில் துண்டமாக உள்ள சேவலுக்கு அரிசி அள்ளி வைக்கிறாள் பட்டுச்சிறுமி. மயான கொள்ளையின் அங்காளம்மனாக தெரிந்த அவளின் முன்னால் இரத்த வாயுடன் கும்பிட்டு உருள்கையில் சேவலின் துடிக்கும் கொண்டையெடுத்து என்னை கொத்த விடுகிறாள். பன்னருவாளின் பித்த வெடிப்பு ரொம்ப தடங்களை கல்லால் ஆன கழுமரத்தில் தேய்த்து விளையாடுகிறேன். வெளிச்சமிறங்காத மொட்டை கிணற்று பாலாமை கல்லறுபடும் கூச்ச சத்தத்துக்கு நீந்தும் நகங்களை உள்ளிழுத்து கொள்கிறது. கழுமரம் என்பது எவ்வளவு விஷயங்களில் வருது பாருங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அருளேறிய கடியில் துண்டமாக உள்ள சேவலுக்கு அரிசி அள்ளி வைக்கிறாள் பட்டுச்சிறுமி. இது எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருக்கு. மயான கொள்ளையின் அங்காளம்மனாக தெரிந்த அவளின் முன்னால் இரத்த வாயுடன் கும்பிட்டு உருள்கையில் சேவலின் துடிக்கும் கொண்டையெடுத்து என்னை கொத்த விடுகிறாள். பன்னருவாளின் பித்தவெடிப்பு ரம்பத்தடங்களை கல்லாலான கருமரத்தில் தேய்த்து விளையாடுகிறேன். வெளிச்சமிறங்காத மொட்டை கிணற்று பாலாமை கல்லறுபடும் கூச்ச சத்தத்துக்கு நீந்தும் நகங்களை உள்ளிழுத்து கொள்கிறது. நைஸ், ஓகே. கோணங்கி ஐயா என்ன எழுதியிருக்காங்கன்னா, அங்கே பத்து முளை நாயின் தோற்றம் அரூபத்தில் உள்ள ஒரு கவிதையும் முத்துராசா குமாரிடம் உண்டு. கண் திறவாத நாய்க்குட்டிகளின் பால் பாதையில் பொய்யா கொடி வையை முதுநீர் சமணர்கள் நடந்து போகிறார்கள். இக்கவிதைகள் விடும் விடைபெற்று செல்லும் வானவில் ஆரங்களை வாசக வேடர்கள் அடைந்து விடக்கூடும். கவிதைகள் விடும் விடைபெற்று செல்லும் வானவில் ஆரங்களை வாசக வேடர்கள் அடைந்து விடக்கூடும். வானவில் இருக்குல்ல. இது வந்து கழுமரத்துடைய ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட் லுக் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாலு கவிதைகள் வாசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே அண்ணன் என்ன பண்ணுறான், அவனுடைய கவிதைகள் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜான்ரால ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தவிர்த்து எனக்கு அவனுடைய ரொம்பவும் பிடித்த கவிதைகள் பற்றி பேசலாம். பிடிமன் தான் என்னை வந்து முத்துராசானனிடம் கொண்டு சேர்த்தது. ஸோ பிடிமன்னுடைய ஒரு மிக முக்கியமான கவிதை, படகு கவிழ பிரார்த்திக்கிறாயே என்று எனக்கு சாபம் விட்டு சென்ற நீங்கள் மீதி கதையையும் கேட்டு போயிருக்கலாம். நீண்ட காலமாக கரை திரும்பாத அந்த ஆளற்ற படகில் நடுத்தர வயது மீனொன்று துள்ளி குதித்து துடிதுடிக்கிறது. பா, படகு கவிழ பிரார்த்திக்கிறாயேன்ட்டு உடனே அவனை வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டோம். ஆனால் நீண்ட காலமாக கரை திரும்பாத அந்த ஆளற்ற படகில் நடுத்தர வயது மீனொன்று துள்ளி குதித்து துடிதுடிக்கிறது அப்படிங்கும் போது அவன் வேறு எதை வந்து பிரார்த்திப்பான்? படகு கவிழ தானே பிரார்த்திப்பான். இது வந்து ஜஸ்ட்டு படகு, கடல், நடுத்தர வயது மீன் அப்படின்னு மட்டுமே இது வந்து இதெல்லாமே ஒரு மெட்டஃபராகவோ இதெல்லாம் ஒரு குறியீடாகவோ தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது நம்ம இவை இவன் வந்து நம்ம மனிதர்களை தான் அவன் சொல்கிறான் இந்த கவிதைகள் வழியாக. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை எங்கே அவன் அந்த உயிர்த்தலல ஒரு கதை, ஒரு நிமிஷம். ஏய் கருப்சாமி எங்க? ஆஹா, டிஸ்கோ. இன்று இரவுதான் கடைசி நாள் மண்டகப்படி. இறுதி படையலாக டிஸ்கோ டான்ஸ் ஆரம்பித்து விட்டது. மேடைக்கு அருகிலேயே சீரியல் பல்பு சாரத்தில் நிற்கிறார் சங்கிலி கருப்புசாமி. வீச்சரி வாளில் பல்புகள் எரியாமல் போக ஆயுதமற்று நிற்கும் கருப்புவினால் தெருவின் போர்த்திறனுக்கு இழுக்கென்று குதித்த படைவீரர்கள் மைக் செட்காரனை வீழ்த்த கிளம்புகையில் ஊமை விழிகளிலிருந்து ஒழித்த ராத்திரி நேரத்து பூஜை பாடலுக்கு சினம் மருந்து ஆர்ப்பரிக்கத் தொடங்கினர். நீண்ட காலம் கழித்து வெறுங்கைகளை சொடக்கு முறித்து சங்கிலி கருப்பு பாடலுக்கு முரட்டு விசிலாக அடித்தார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. அண்ணந்து. அப்புறம் இன்னொரு கவிதை இருக்கு. உயிர்த்தழல். சுருண்ட ரயில் பூச்சியாக வால் வைத்திருக்கும் தெருவின் கருவெள்ளை பொட்டை நாயை இப்போதெல்லாம் அடிப்பதே இல்லை. யார் அதட்டினாலும் அவர்களோடு சண்டைக்கு போகிறேன். புனர்தலில் மாட்டி இருக்கையில் கல்லெடுத்து அடிக்கும் சிறுவர்களை துரத்துவிட்டு முடியும் வரை காவலுக்கு நிற்கிறேன். இரத்த வாயோடு புறா குஞ்சுகளை கவ்வி வருகையில் மறைவான இடம் காட்டுகிறேன். அட்டூழியங்களை பொறுக்காத மக்கள் என்னை மண்டையில் அடித்து கொள்ள ஊராட்சியில் முறையிட்டார்கள். பணியாட்களின் கம்பி வளையம் கழுத்தை நெரிக்கிறது. கருவேலங்கட்டை தலையில் இறங்கப் போகிறது. அதற்குள் ஏனென்ற கதையை சொல்லிவிடுகிறேன். இறந்து பிறந்த தலைச்சம்பிள்ளையை தொப்புள் கொடியோடு மூன்றடி குழிக்குள் இறக்கி கண்ணாடி சில்லுகள் கற்றாழைகள் இலந்தை முட்களால் மூடினேன். காலையில் எனது மகளை கிளறி எடுத்து தின்றது நாய். அழுது துரத்தி தோற்றேன். மண்ணிலிருந்து மீண்டும் வயிறுக்குள் போனாள் மகள். ஒரு பெரிய சைலன்ஸ் கொடுத்தா அந்த கவிதை வந்து எவ்வளவு ஆழமானது அப்படின்னு புரியும். திரும்ப அந்த கவிதையை வாசிக்கிறேன். உயிர்த்தழல். சுருண்ட ரயில் பூச்சியாக வாழ்வைத்திருக்கும் தெருவின் கருவெள்ளை பொட்டை நாயை இப்போதெல்லாம் அடிப்பதே இல்லை. யார் அதட்டினாலும் அவர்களோடு சண்டைக்கு போகிறேன். புனர்தலில் மாட்டி இருக்கையில் கல்லெடுத்து அடிக்கும் சிறுவர்களை துரத்துவிட்டு முடியும் வரை காவலுக்கு நிற்கிறேன். இரத்த வாயோடு புறா குஞ்சுகளை கவ்வி வருகையில் மறைவான இடம் காட்டுகிறேன். அட்டூழியங்களை பொறுக்காத மக்கள் என்னை மண்டையில் அடித்து கொள்ள ஊராட்சியில் முறையிட்டார்கள். பணியாட்களின் கம்பி வளையம் கழுத்தை நெருக்கிறது. கருவேலங்கட்டை தலையில் இறங்கப் போகிறது. அதற்குள் ஏனென்ற கதையை சொல்லிவிடுகிறேன். இறந்து பிறந்த தலச்சம்பிள்ளையை தொப்புள் கொடியோடு மூன்றடி குழிக்குள் இறக்கி கண்ணாடி சில்லுகள் கற்றாழைகள் இலந்தை முட்களால் மூடினேன். காலையில் எனது மகளை கிளறி எடுத்து தின்றது நாய். அழுது துரத்தி தோற்றேன். மண்ணிலிருந்து மீண்டும் வயிறுக்குள் போனாள் மகள். அந்த மகள் உயிர் தெழுந்தது போல அவன் உணர்வதனால் அவன் அந்த நாயை வந்து அடிக்கல. அந்த நாய் மீண்டும் அந்த மகளை அந்த நாய் சுமப்பது போல அவன் உணர்வதனால் உயிர் தெழல். அந்த கவிதையின் தலைப்பு பயங்கர எமோஷ்னல். இன்னொரு கவிதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச கவிதைகள்லாம். கைமாறு. சேந்தியில் கிடந்த பரம்பரை சொலகுகளில் கூட புடைத்து பார்த்தும் எந்த பயனும் இல்லை. ஒவ்வொரு முறையும் மென்று தின்னுகையில் பொட்டல்கள் தட்டுப்படத்தான் செய்கின்றன. எடுத்து போட்டு சாப்பிடத் தொடங்கினாலும் உட்கார்ந்தாலும் ஓடினாலும் சாணித்தாள்களில் பரவும் பேனாமையாக கால்களை பிடித்து பற்றி பரவி ஏறுகின்றன. என்னதான் வேண்டுமென அதட்டுகையில் உயிரடங்கும் நேரத்தில் இருக்கும் நிலை குத்திய கண்களோடு கருணாக்கை உருவி புட்டி வணைந்தது பொட்டல். முக்கி பார்த்தும் சூடு பிடித்த இரண்டு மூன்று மூத்திர துளிகளைத்தான் நிரப்ப முடிந்தது. வேற கவிதை வேற 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 சரி, நம்ம அடுத்து நீர்ச்சுழி பார்க்கலாம். நீர்ச்சுழியும் ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம்தான் அது. அதில் நான் நிறைய மார்க் பண்ணி வச்சுருக்கேன். தீமூட்டியும் அனத்தியதால் கலப்பு மனமுடித்தவளை கம்மாக்கரையில் புதைத்தனர் ஊரார். கரை நெடுக கிச்சு கிச்சு தாம்பூலம் விளையாடிய சேது நாட்டு கீதாரி பிள்ளைகள் மரவள்ளி கிழங்காகி போன அவள் மேல் கை வைத்து கண்டுபிடிக்கையில் கரையிடித்து ஊரளிக்க ஊத்தாய் வடித்தாள் நீர்மகள். நீர்மடை தலைவட்டியான் மடை. நீர்மடைக்குள் விழும் இரத்த சொட்டுகளை துண்டிக்க நீர்மடைக்குள் விழும் இரத்த சொட்டுகளை துண்டிக்கப்பட்ட தலையும் ஆயுதமும் நிறுத்தவில்லை. கொலை நிகழ்ந்த காலத்திலிருந்துதான் தலைவட்டியான் மடை என்ற பெயரானது. நித்தமும் மடையின் மேல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கரையும், வெளிகளில் பரவிய வாசனை புகை சாம்பிராணிகளின் சாம்பல் உடல்களுக்குள் திரும்பவும் குடிபோவதை அரிதாக பார்க்கலாம். அப்போதெல்லாம் வறட்சி மடைக்குள் தண்ணீர் சுழல் சத்தம் கேட்கும். காவு வாங்கிய ஆளோ காவான ஆளோ இருவரில் ஒருவரது சேட்டையே அது. சாரி. வாமடை. எனது உடல் துவாரங்களே நிலத்தின் வாமடை. கணிக்க முடியா தருணத்தில் உயிர்நீர் கசிகையில் கற்களால் செத்தைகளால் அணை கட்டவும், உயிர்நீரை பாய்ச்ச அடைப்புகளை எடுக்கவும் துவாரவாசல்களில் நானே மம்பட்டியாகி நிற்கிறேன். சாரி அகைன். நாங்கள் கண்ட ஒளியின் கதை இப்படியாக ஆரம்பிக்கிறது. அதிகாலையில் சிலுவையென சுமந்து வந்த கான்கிரீட் மின்கம்பத்தை மந்தையில் மூலி மரமாக நட்டனர் மின்வாரிய ஊழியர்கள். கடுந்தவத்தின் பலனா சாக்கியங்களின் அதிர்ஷ்டமா எதுவென மட்டுப்படவில்லை. இருள் சூழ்கையில் பிரகாசமான கனியொன்றை கம்பத்தின் உச்சியில் பழுக்க செய்தார் ஊழியர் ஒருவர். ஆல்கஹாலால் தன்னைத்தானே உள்ளுக்குள் எரித்து கொண்டாள் காதலி. வெயிலில் வதங்கிய கனிகளைப் போலான அவளது உள்ளுறுப்புகளை சாக்கு பயிலிட்டு சுரட்டினேன். அரளி மரங்கள் சூழ்ந்த இடுகாட்டில் காதலியை புதைத்துவிட்டு அவள் மேல் சம்பங்கியை நட்டு பச்சையம் ததும்பும் அரளி மரத்தின் கவட்டை வாப்பில் பையை இறுக்கி கட்டினேன். மரத்தில் பால் பொங்கி வடிய வடிய புதை குழிக்குள்ளிருந்து சம்பங்கி வேருக்கு பால் சுரக்கிறது. கதை. அந்த காலத்தில் போர்வெல் முதலாளியை மிகவும் சோதித்தன நீரோட்டங்கள். ஒளிரும் ஆபரணங்களோடு இயந்திர முனையில் தன்னையே மாட்டி பூலோகத்தை ஆளத் துருவினார். அவர் இறங்க இறங்க நீரோட்டங்களும் பதுங்கின. விடியலில் மேலே வந்த இயந்திரத்தில் முதலாளி இல்லை. 3000 ஆண்டுகள் கழித்து அகழ்வாய்வு எச்சமான முதலாளியே நமக்கு நாட்டார் தெய்வமானார். பயண அசதி இல்லாதிருக்க இப்படியான கதையொன்றை சொல்லத் தொடங்கினார் கூட்டத்தின் மூத்த குடி, வயது 40. சிண்டெக்ஸ் தொட்டியிலிருந்து வெளியேறிய மக்கள் சுவர்களில் வெள்ளை பாம்புகளாக நெளிந்தோடும் பிவிசி பைப்புகளுக்குள் கொட்டியபடி நீர் சொட்டுக்களை பொறுக்கப் போகின்றனர். எனது ஏகாதிபத்திய ராசாராணியின் வகையராக்களின் கொடுஞ்சாட்டைகள் தரும் வரி தழும்புகளை தாங்கிட முடியவில்லையே மைக்காரியே. இதோ அவர்களின் காலடி மண், தலைமயிர், தீட்டு துணிகள் உனது துர்சக்திகளுக்கு இவற்றை படையலிட்டு இனி எவர் கைகளுக்கும் அச்சாட்டைகள் போகாது முடமாக்கின் நல் செய்வினை பண்ணிடுத்தாயே. எனது வெள்ளரி விதைகளையும் கரம்பையினையும் காணிக்கையாக கொடுக்கிறேன். விளைவித்துண்டு உன் உடல் உஷ்ணப்பிணியை போக்கிக்கொள். அப்பா, திரும்ப இந்த கவிதையை படிக்கிறேன். எனது ஏகாதிபத்திய ராசாராணியின் வகையராக்களின் கொடுஞ்சாட்டைகள் தரும் வரி தழும்புகளை தாங்கிட முடியவில்லை மைக்காரியே. இதோ அவர்களின் காலடி மண், தலைமயிர், தீட்டு துணிகள் உனது துர்சக்திகளுக்கு இவற்றை படையலிட்டு இனி எவர் கைகளுக்கும் அச்சாட்டைகள் போகாது முடமாக்கி நல் செய்வினை பண்ணிடுதாயே. எனது வெள்ளரி விதைகளையும் கரம்பையினையும் காணிக்கையாக கொடுக்கிறேன். விளைவு துண்டு உன் உடல் உஷ்ணப்பிணியை போக்கிக்கொள். மருத்துவரிடம் ஆலோசித்து சத்தான கண்களை அணிந்து கொண்டது எனது நோய்மை கால மூக்கு கண்ணாடி. மூக்கின் வழியே இறங்கும் கண்களை ஒற்றை விரலால் அடிக்கடி மேலே ஏற்றிவிடுவது, திசை கொன்றாக உருண்டோடிய கண்களை தேடிப்பிடிப்பதற்குள் முழு குருடாவது, கீழே விழுவதை தடுக்க கண்களிரண்டில் கயிறு கட்டி கழுத்தில் தொங்கச் செய்வது, சன்னலோர மேஜையில் காப்பி புத்தகம் கண்களை வைத்து புகைப்படம் எடுப்பது. இந்த பழக்கங்கள் சீக்கிரமே தொற்றின. இந்த கவிதை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சாக் பீஸுகள் பெரியவர்களின் கால் எலும்புகள், ஸ்லேட்டு குச்சிகள் பிஞ்சுகளின் கால் எலும்புகள், எட்டு வைத்து செல்வதால் நாட்டின் வரைபடமெங்கும் வெள்ளை கோடுகள், வக்கத்துக்கிருக்கப்படும் சாபசினத்தின் வரி வடிவங்களவை, குட்டிகளை வாயில் கவ்வியேந்தும் விலங்குகள் வராததால் பறவைகளின் நகக்கால்களை வேண்டி கரையும் கால்கள், சூரியனையும் நிலவையும் லட்சியமாக்கிக் கொண்டன. யாத்திரையில் உடைந்து விழும் ஸ்லேட்டு குச்சிகள் வரைபடத்தினுள் நடப்பட்டு தூரில் நீரூற்றப்படுகின்றன. தாவரங்களைப் போன்று மனிதர்களுக்கும் ரெக்க இலைகள் அரும்பட்டுமென நீருறிஞ்சும் பிஞ்செலும்புகள் ஆசிவிட்டு வழி அனுப்புகின்றன. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம்ஸ் ஏகப்பட்டது முத்துராசான்னு எழுதியிருக்கான். அவன் எழுதிய மிக முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பு தான் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு, அது ஈத்து. ஈத்து சிறுகதை தொகுப்பு வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு தொகுப்பு, போன வருஷம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு தொகுப்பு. அதில் வந்து எனக்கு ரொம்ப எல்லா கதைகளுமே நான் வாசித்தேன், எனக்கு எல்லா கதைகளுமே பிடிச்சது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இடுக்கிங்கிற கதை. அந்த கதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு கதை. தொள்ளிருளும் அந்த மாதிரி தான், தொள்ளிருளும் ரொம்ப முக்கியமான கதை. நான் அந்த கதைகளை வந்து சொல்ல விரும்பல, இப்போது வேணால் தனியாக ஒரு எபிசோடாகவே இடுக்கிங்கிற அந்த கதையை வந்து பேசலாம் அப்படின்னு தோணுது. முடிஞ்சால் அந்த எபிசோடில் நான் முத்துராச அண்ணனை கூட கூட்டிகிட்டு வரேன், நானும் முத்துராச அண்ணனும் ஈத்துங்கிற அந்த புத்தகத்தை பற்றி கூட பேசலாம். ரொம்ப முக்கியமான புக் அந்த புக் வந்து ஜஸ்ட் ஒரு வருஷம் தான் இருக்கணுங்கிற மாதிரியான புத்தகம் இல்லை அது. இட் வில் கோ ஃபார் மல்டிபிள் எடிஷன்ஸ்ன்னு எனக்கு தோணுது. ரொம்ப முக்கியமான கதைகளை கொண்ட புத்தகம் ஈத்து. ஸோ ஈத்தில் அந்த இடுக்கிங்கிற கதை வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட். நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக இடுக்கியை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ ஈத்துங்கிற இந்த சிறுகதை தொகுப்பும் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்றைக்கி நான் பண்ண இந்த ஒரு எபிசோடில் ஐ ட்ரைடுன்னு தான் சொல்லுவேன். முத்துராசானனுடைய வெகு சில கவிதைகளை வந்து நான் வாசித்து காட்டியிருக்கேன். பெருசாக அதை பற்றி நான் பேசலை, என்னுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணலை, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரொடக்ஷனாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதன் வழியாக நீங்கள் முத்துராசானனை அடைவீர்கள் என்று நம்புகிறேன். முத்துராச அண்ணனுடைய மிக முக்கியமான கவிதைகளை வாசிக்க முயற்சித்தேன். ஸோ இதன் அடுத்த கட்டமாக முத்துராசனுடைய கழுமரம், பிடிமண், ஈத்து, நீர்ச்சுழி, இது எல்லா புத்தகமும் எனக்கு தெரிஞ்சு சால்ட் பப்ளிகேஷனில் இன்னமும் அவைலபிளாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாங்கணும், வாசிக்கணும். வாசித்து முத்துராசானா ரொம்ப ஈஸி டு ஆக்சசபிள் தான், அவனோட உரையாடணும். ஒரு ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு கலைஞன், ஒரு கவிஞன், இவர்களுக்கெல்லாம் எது ரொம்ப முக்கியம்னா அவர்களுடைய வாசகர்களோ அவர்களுடைய கலையை கன்சியூம் செஞ்சவங்க வந்து அவர்களுடைய தொடர்ந்து உரையாடுவது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத அந்த கவிஞனோட உரையாடுவது தான் அந்த கவிஞனுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஏதாவது ஒரு வாசித்தேன்னா டக்குன்னு அந்த அண்ணன்கிட்ட போய் சொல்லுவேன். ஏன்னா கவிஞர்கள் வந்து இங்கே கொண்டாடப்பட வேண்டும், அவ்வளோதான். தற்காலத்திலேயே கொண்டாடப்பட வேண்டும், அவ்வளவுதான். அதை எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம இந்த சொசைட்டியை, இந்த சமுதாயத்தை வந்து சரியான வழியில் பயணிக்கிறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் அவங்க தான் வந்து ஒரு ஒரு மிரர் ஆஃப் த சொசைட்டியாக இருக்காங்க. அவங்க தான் நீங்கள் பார்க்க மறுக்கிற இல்லை கவனிக்க அவசியமில்லைன்னு நினைக்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கவிதையின் வழியாக இல்லை கதையின் வழியாக உங்களுக்கு திரும்பவும் திரும்பவும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க, காட்டிக்கிட்டே இருக்காங்க, உங்களை அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இவங்களால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன அறம்ங்கிறது இல்லை ஒரு சின்ன மனிதம், உங்கள் ஓரத்தில் எல்லா மனுஷங்கிட்டேயும் ஒரு சின்ன மனிதம் ஒழிஞ்சு தான் இருக்குது. எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன நல்ல விஷயம் இருக்கும்ல, அந்த சின்ன நல்ல விஷயத்தை தூண்டி விடுற, இன்ஸ்டிகேட் பண்ணுற விஷயங்களை வந்து இது போன்ற கவிஞர்களும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் மட்டும்தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாம் எவ்வளவு தூரம் இவர்கள் எல்லாரையும் கொண்டாடுறோமோ அப்போ தான் வந்து நாம் ஒரு சமூகமாகவே ஒரு நல்ல இடத்துக்கு நகர்வோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் முத்துராசா குமார் அண்ணனுடைய புத்தகங்களை வாங்கணும், வாசிக்கணும். வாசிக்கலனா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் வாங்குங்கடா. நீ வாசிக்கலனா கூட உங்கள் வீட்டில் எங்கேயோ வச்சுருக்கும் போது எவனாக எடுத்து, யாரோ ஒருத்தன் எடுத்து அதில் இருக்க ஒரு கவிதையை படித்து அவனுக்கு பிடிச்சி போய் இன்னொரு கவிதையை வாசித்து அடுத்து அவனுடைய இன்னொரு புத்தகத்தை எடுத்து இல்லை அவனை போலவே கவிதைகளில் இயங்குகிற இன்னொருவரை போய் தொடர அப்படியே நூல் பிடிச்சி போவாங்கள்ல, அதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். எப்படி வந்து வருஷா வருஷம் நீங்கள் எல்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுறீங்களோ, என்றைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆனோன்னா நம்மக்கிட்ட காசு உடனே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா அந்த கம்பெனிக்காரன் நமக்கு காசு தருவான் நம்ம நோயை தீர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி வருஷா வருஷம் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுறீங்கல்ல, அதுபோல் ப்ரீமியம் எவ்வளோ, ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு கட்டுவீங்களா? ஆ, அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரீமியம் போல் நினச்சிக்கிட்டு புத்தகங்களுக்கு கட்டுங்கிற ஒரு 6,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு ஒரு புத்தகங்கள் வாங்க, ஒரு 20 புத்தகம் 30 புத்தகம் வாங்கி சேருங்க. அது வந்து நீங்கள் எப்படி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ அந்த மாதிரி இது வந்து உன் மனசுக்கான இன்சூரன்ஸு. நீ எங்கேயோ ஒரு இடத்துல அறம் தவறலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீ படிக்கக்கூடிய ஏதோ ஒரு கதையில் ஒரு கவிதையில் ஒளிஞ்சிருக்கிற அந்த அறம் வந்து உன்னை தடுக்கும், நீ அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தடுக்கும். ஸோ அது நீ உன் மனசுக்கு செய்கிற இன்சூரன்ஸ் தான் புத்தகங்களும் தற்கால கவிதைகளும் தற்கால கதைகளையும் வாசிக்கிறது, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். நான் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கன்னு சொல்ல, 1-2 புத்தகத்தில் தொடங்குங்க, உங்கள் மனசை இன்ஷுர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி முத்துராசா குமாரனுடைய கவிதைகள் பார்த்தோம். இதுபோல் மிக முக்கியமான எழுத்தாளர்களுடைய கவிதைகள் கதைகள் எல்லாத்தையும் நம்ம இனி வரும் காலங்களில் பார்ப்போம். ஆனால் ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு பி கன்சிஸ்டன்ட், ஐ எம் நாட் தட், ஐ எம் சாரி, ஐ நோ தட் this is not the right thing that I have to follow, but எனக்கு தோணும் போது நான் எபிசோட்ஸ் பண்ணுறேன். கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்க கேட்கலன்னா பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்கிறது கதை போமா வித் கார்த்திக்.